இஸ் பேஸ்புக்கில் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அர்மகதோன் யுத்தம் இந்த நான்காவது வாலயத்தினுடைய கடைசி பாடத்துக்கு நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கோட இந்த வால்யூம் நிறைவடையும். கடைசி பாடம் நான்கு பக்கம் தான். ஜெகவாஸ் ஃபுட் ஸ்டூல் மேட் குளோரியஸ், யகோவாவின் பாதஸ்தானம் அதாவது பாதப்படி மகிமையாக்கப்படும். கடந்த ஒரு வருஷம் பக்கம் இந்த போர்த் வால்யூம் நம்ம தியானிச்சு வந்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் மறந்திருப்போம், அது இயற்கை. ஆனாலும் அந்த பார்த்துட்ட பாடங்கள் கொஞ்சம் நினைவுபடுத்த முயற்சித்தோம்னா இந்த வால்யூத்தின் மூலம் நமக்கு என்ன ஒரு லாபம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மை சுற்றி நடந்து நிறைவேறி கொண்டிருக்கிற உலகத்தினுடைய சம்பவங்களுக்கு சூழல்களுக்கு நம்முடைய மனத்தங்கள் கொஞ்சம் அதிகமா நிச்சயமா பிரகாசிக்கப்பட்டிருக்கணும். அது இஸ்ரேல் தேசம் சம்பந்தப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, அல்லது பொதுவாகவே உலகத்தினுடைய மற்ற தேசங்களானாலும் சரி, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல அதாவது செய்தித்தாள்கள்ல நாம பார்க்கிற அத்தனை விஷயங்களும் இந்த இரண்டாம் உலகத்தினுடைய முடிவுக்கான அடையாளம் என்கிற அந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த வால்யூம் நமக்கு நிச்சயம் உதவி செய்திருக்கு. ஏன் எல்லா விஷயங்களையும் நாம் நினைவில் கொள்வது கஷ்டம் என்று பார்க்கும் போது அந்த காரியங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள். ஆனாலும் தேவன் ஏன் இந்த இரண்டாம் உலகத்தை நியாயம் தீர்க்க போறார், அதாவது இந்த அமைப்புகளை அழிவுக்கு அனுமதிக்க போறார், யார் அழிவுக்குள்ளாக போவாங்க, ஏன் போகிறாங்க, அதுல தேவனுடைய நியாயம் நீதி எவ்விதமாக விளங்குது, அந்த அழிவுக்கு நோக்கி இந்த உலகம் போவதற்கான இன்றைய அறிகுறிகள் அடையாளங்கள் என்ன, இந்த காரியங்கள் தான் நாங்கள் இந்த வால்யூம்ல இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்படியாக தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்புக்கு உள்ளாகி இந்த பாபிலோ அதாவது கிறிஸ்தவ மண்டலம் அதாவது கிட்டத்தட்ட இந்த முழு உலகமும் இந்த அழிவுக்கு போய் அது அழிந்து அந்த சாம்பல்ல இருந்து அதாவது அது இருந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் வல்லமையாக அங்கு ஸ்தாபிக்கப்படும். அந்த கடைசி நிகழ்வு ஒரு சில தீர்க்க தரிசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிகழ்வு பத்தி இந்த ஒரு 14வது பாடத்துல பார்க்கிறோம். ஜெகோவாஸ் ஃபுட்ஸ்டூல் மேட் குளோரியஸ், ஜெகோவாவின் பாகஸ்தானம் மகிமையாக்கப்படும். ஜெகோவாவினுடைய பாதஸ்தானம் அல்லது பாதப்படி ஜெகோவாஸ் ஃபுட்ஸ்டூல் அது மகிமைப்படுத்தப்படுவது பற்றின பாடமா அங்க இருக்கு. முதல்ல அந்த ஆதார வசனங்கள்ல அந்த ஜெகோவாவின் பாதஸ்தானம் அல்லது பாதப்படி என்ன, அது எப்படி மகிமைப்படுத்தப்படும் என்பது பற்றின வசனங்களை சகோதரர் ஆதார வசனமா எடுத்திருக்கிறார். முதல் வசனம் ஏசாயா 66:1. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, பாதஸ்தானம் ஃபுட்ஸ்டூல். Thus saith Jehovah, heaven is my throne and the earth is my footstool. பூமி எனது பாதப்படி. அடுத்த வசனம் 60:13. என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். and I will make the place of my feet glorious. அவருடைய பாதஸ்தானம் பூமி, அதாவது அவருடைய பாதப்படி பூமி. அந்த பாதஸ்தானத்தை, அதாவது அந்த பூமியை அவர் மகிமைப்படுத்துவேன் என்று அங்க சொல்லியிருக்கிறார். சகரியா 14:4 அது எவ்விதமாக நிறைவேறும், தேவனுடைய பாதஸ்தானமாய் இருக்கிற இந்த பூமி மீண்டும் தன் மகிமைக்கு திரும்பும், மீண்டும் மகிமைப்படுத்தப்படும். ஆனா எப்படி மகிமைக்கு திரும்பும், எவ்விதமாக இந்த பூமியை தேவனே மீண்டும் மகிமைப்படுத்துவார் என்கிற விஷயங்கள் சகரியா 14:4 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வசனவாசி அப்புறம் போதும். இந்த சகரியா 14:4 தேவனுடைய பாதஸ்தானமாய் இருக்கிற இந்த பூமி எப்படியாக மகிமைப்படுத்தப்படும் என்பது பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்நாளில் அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அதன் மூலம் உருவாகிற அந்த பள்ளத்தாக்கின் வழியாய் ஓடி போவீர்கள். சோ இது ஒரு பிக்சர், 1000 இயர் ரெயின், அந்த கிங்டம், 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய ஒரு அருமையான காட்சி இந்த தீர்க்கதரிசி. சோ இந்த 3 வசனங்கள் சகோதரர் இந்த கடைசி பாடத்துக்கு ஆதார வசனமா எடுத்திருக்கிறார். பூமி எனது பாதப்படி, அந்த என் பாதப்படிய நான் மகிமைப்படுத்துவேன். அது எப்படி மகிமைப்படுத்தப்படும் என்று பார்க்கும் போது அந்நாளில், அதாவது இந்த பூமியை ஒரு மகிமைப்படுத்துற அந்த காலத்துல அவருடைய பாதம் ஒலிவமலையின் மேல இருக்கும். அந்த ஒலிவமலை கிழக்கு மேற்காய் நடுவுல பெரிய பிளவு உண்டாக பிரிந்து போகும். அதனால ஒரு பாகம் வடப்பக்கமும் இன்னொரு பாகம் தென் பக்கமும் பிரிஞ்சு போகும். அந்த பள்ளத்தாக்கு வழியா ஜனங்கள் ஓடி போவாங்க. சகோதர சகோதரிகள், பூமி தேவனுடைய பாதப்படி வசனங்கள்ல சொல்லியிருக்கிற பிரகாரம் அது மகிமைப்படுத்தப்படும் என்று வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ மகிமைப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் ஒண்ணு இருக்கு. மகிமைப்படுத்தப்படும்னா அப்ப இப்ப எப்படி இருக்குது, மகிமை இழந்து போய் இருக்குது. அது உண்மையான உண்மை. கடந்த 6000 வருஷம் காலமா இந்த பூமி பாவம், அதனால வலி, வேதனை, கண்ணீர், மனதளவுல சரீரத்தின் அளவுல மரணம் நேர்ந்து கடந்த 6000 வருஷமா இந்த பூமி வந்து அதனுடைய மகிமை இழந்து போன நிலைமையில அங்க இருக்கு. அதுல இருக்கிற இந்த ஜனங்கள் இந்த தேவ நீதியினுடைய சாபமாகிய இந்த மரண சாபம் எடுத்து போடப்படுகிற அந்த காலத்துக்காக அங்க தரித்தவிச்சு அங்க இருக்கிறாங்க. இதுதான் கடந்த 6000 வருஷமா தேவனுடைய பாதஸ்தானமாகிய இந்த பூமி இருக்கிற நிலை. அது தனது மகிமையை இழந்து போயிருக்குது. ஆனா வசனத்துல பாக்குறோம் அந்த பூமி தேவனுடைய பாதஸ்தானத்தை தேவன் மீண்டும் மகிமை அங்க படுத்துவார். அது அவருடைய ராஜ்யத்துல நிறைவேறும். இது மீண்டும் அவர் எப்படி மகிமைப்படுத்துவார், கண்டிப்பா அதை மகிமைப்படுத்த வேண்டிய அவசியம் அங்கு இருக்கு. இதுக்கு போதுமான விஷயங்களை தேவன் ஏற்கனவே அவருடைய திட்டத்தில் நிறைவேற்றி இருக்கிறார். சோ எப்படி இந்த பூமியினுடைய 6000 வருஷத்தின் மகிமை இழந்த நிலைமை அந்த 6000 வருஷத்துல நுணுக்கலும் எதிர்பார்க்கிற அந்த சாபம் எடுத்து போடுகிற விஷயங்கள் எப்படி நிறைவேறும்? சரி, தேவன் போதுமான அளவு செய்திருக்கிறார். அதாவது தமது குமாரன் மூலம் அந்த ஈடு பலி அங்க கொடுத்திருக்கிறார். குமாரன் தமது ஜீவனை ஈடு பலியாக கொடுத்து அதன் மூலம் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மீண்டும் ஜீவிக்கக்கூடிய ஒரு மற்றொரு வாய்ப்பை அவங்களுக்கு அவர் அந்த ஈடு பலியின் மூலம் பெற்று வைத்திருக்கிறார். சோ அதுதான் ரேன்சம்னுடைய ரிசல்ட். கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட அந்த ஈடு பலி ஆதாமை பாவத்தில இருந்தோ மரணத்திலிருந்தோ மீட்டுது. அதே போல அவருடைய முழு சந்ததியும் மரணத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்குது. சரி, மீட்பு அப்படி அப்படிப்பட்ட ஒரு மீட்புக்குள்ள போவதுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இரண்டாவது ஒரு வாய்ப்பு வேணும். அந்த இரண்டாவது வாய்ப்பை அந்த ஈடு பலியின் மூலம் கர்த்தர் இயேசு சம்பாதிச்சு அங்க வைத்திருக்கிறார். ஆனா இதுக்கும் ஒரு படி மேல போய் அவருடைய ஈடு பலி என்ன செய்யுது என்று பார்க்கும் போது, அந்த ஈடு பலியின் மூலம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இரண்டாவது ஜீவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் இயேசு சம்பாதித்து வைக்கல. அது மாத்திரம் வைக்கல, கூடவே அந்த சாபத்துக்குள்ளான இந்த பூமியையும் தனது சொந்த ரத்தத்தின் மூலம் அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். இந்த பூமியின் மீதான அந்த சாபம் கூட எடுத்து போடப்படும். அது மாத்திரமல்ல, இந்த பூமியின் மீது ஆதாம்க்கு தேவன் கொடுத்துட்ட அந்த ஆளுகை அதை கூட அவர் அந்த ஈடு பலியின் மூலம் அங்க சம்பாதிக்கிறார். சோ அப்போ இதனுடைய விஷயம்தான் மீக நான்காம் அதிகாரம் 8 வசனத்துல அங்க சொல்லப்படுது. கர்த்தர் இயேசு தனது ஈடு பலியின் மூலம் மனுக்குலத்துக்கு மறுபடியும் ஜீவிக்கிற ஒரு வாய்ப்பையும் அவர்கள் ஜீவிப்பதற்கான இடமாக இந்த பூமியையுமே அவர் அந்த சாபத்தில் இருந்து மீண்டும் பெற்றெடுக்கிறார் என்பது பற்றி வசனவாசி.
மந்தையின் துருகமே, தீயும் குமாரத்தியின் அரணே, முதல ஆளுகை உன்னிடத்தில் வரும்.
சோ மந்தையின் துருகமே, இங்கிலீஷ்ல சொன்னார் ஆஃப் தி ஃப்ளாக், அது பிரதர் கொடுக்கிறாரு. அது யார்? அந்த மந்தையின் துருகம். அந்த மந்தையின் துருக்கம் பிராக்கெட்ல கிரைஸ்ட், கிறிஸ்து. சோ கிறிஸ்து பத்தி பேசுற ஒரு வசனம். சோ மந்தையின் துருக்கமே, தி ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் டாட்டர் ஆஃப் சயன், தமிழ்ல சியோன் குமாரத்தியின் அரணே. என்ன சொல்றாருன்னா, அன்டு தி ஷால் இட் கம் ஈவன் தி ஃபர்ஸ்ட் டொமினியன், தமிழ்ல முந்தின ஆளுகை உங்களிடத்துக்கு திரும்பும். பாத்தீங்களா, ஏதேல ஆதாமுக்கு கொடுத்துட்ட அந்த ஆளுகை கடந்த 6000 வருஷ காலமா இல்லாமல் போயிடுச்சு. ஆனா அந்த ஆளுகை இதே பூமியின் மீது மீண்டும் திரும்பும். முதல்ல யார்கிட்ட? கிறிஸ்து கிட்ட. சோ இதுதான் கர்த்தர் இயேசு ஈடுபலியின் மூலம் மனுக்குலத்துக்கு மீண்டும் ஜீவிப்பதற்கான வாய்ப்பு. அதோடு அவர்கள் ஜீவிப்பதற்கான அந்த ஸ்தானம் பூமி அதையும் அவர் சம்பாதித்திருப்பதை சொல்லக்கூடிய வசனம். இதே கருத்து கான்செப்ட் இன்னொரு வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு. யோசித்து பார்த்தா ஞாபகத்துக்கு வரணும், கொஞ்சம் கஷ்டம் தான். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியை கூட வாங்கிட்டார் ஈடுபலி மூலம். ஏதாவது ஒரு வசன பகுதியுமா அப்படி பிளாஷ் ஆகுதா இந்த கருத்து சொல்லும் போது? அதாவது இந்த பூமியின் ஜனங்களை சம்பாதிச்சுட்டார், மரணத்தில இருந்து பாவத்தில இருந்து சம்பாதிச்சுட்டார் ஈடுபலியின் மூலம். அந்த ஜனங்கள் வாசம் செய்வதற்காக உண்டு பண்ணப்பட்ட இந்த பூமி கூட சபிக்கப்பட்டுச்சு, அதை கூட வாங்கிட்டார். ஏதாவது வசனம் பிளாஷ் ஆகுதா மைண்ட்? ஊமை, வெரி கரெக்ட், வெரி கரெக்ட், ரொம்ப சரி. அதே தான் ஊமை, ரொம்ப நல்லது அந்த வசனம் வந்துச்சு ஞாபகம் இல்லைங்க. அந்த வசனம் வாசிங்க, மத்தையும் 13:44.
அன்றையும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது, அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறார்.
அந்த எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை, நிலம் இருக்குது அதுல ஒரு பொக்கிஷம், பொக்கிஷம் கண்டிப்பா அது குறிக்கணும். அப்போ நிலம் பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை தான் வாங்கணும், பட் அதுக்காக ரெடியே வாங்கிட்டா, டோட்டலா நிலத்திலேயே வாங்கிட்டா. நிலம் அந்த பூமி பாதஸ்தானம், அதுல இருக்கிற பொக்கிஷம் மனுக்குலம். அத்தகத்துல இயேசு தன் வீடு பள்ளியின் மூலம் அந்த மனுக்குலத்தை சம்பாதிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவங்களுக்கான அந்த வாசஸ்தல பூமியை கூட அந்த சம்பாதிக்கிறார். அப்போ இந்த 1000 ஆண்டு அரசாட்சியில ஒரு மிகப்பெரிய வேலை என்னவா இருக்கும் என்று பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, 1000 ஆண்டு அரசாட்சி முழுவதும் இப்படியாக சாபத்திலிருந்து மீட்கப்பட்ட இந்த பூமியை கூட சீர்திருத்துகிற வேலைகள் இந்த 1000 ஆண்டு அரசாட்சி முழுவதும் அங்க போகும். ஆனா எந்த எந்த நிலைமைக்கு அவர் அதை சீர்படுத்துவார் என்று பார்க்கும்போது பாருங்க, ஏதேன் இறந்து போச்சு. ஆனா அந்த ஏதேன் வந்து பூமியில ஒரு ஒரு சின்ன இடம், அவ்வளவுதான். ஆனா இந்த மரண சாபத்திலிருந்து மீட்கப்படுகிற முழு மனுக்குலத்தையும் தேவன் வாசம் செய்வதற்கு ஒரு இடம் ஆயத்தம் பண்ணணும் என்று சொல்லும் போது, அந்த இடம் ஏதேன் போல இருக்கணும்னா, அப்ப இந்த முழு உலகமுமே என்ன ஆகணும், ஏதேன் போல ஆகணும். அப்போ பாவ மரணத்திலிருந்து மீட்கப்பட்ட முழு அணுக்குலம் தங்கிற இந்த பூமி முழு முழுவதும் ஏதேன் போல ஆகணும்னா, அந்த சீர்திருத்தல வேலை, அந்த சீர் பொருந்த பண்ணுகிற வேலை இந்த 1000 ஆண்டு அரசாட்சி முழுவதும் இந்த பூமியின் மேல நடந்து நிறைவேறும். அதுதான் சொல்றாரு, நான் எனது பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேனா. தேவன் டைரக்டா இங்க எதை பத்தி பேசுறானா, அந்த அவருடைய பாதப்படியாகி இந்த பூமி. சோ இந்த பூமி, அதன் மேல இருக்கிற ஜனங்களை, இவங்களை பழைய மகிமைக்கு அவர் அங்க கொண்டு வருவது பத்தி இங்க சொல்றார். இதுதான் அப்போஸ்தல் 3:20 சொல்லும் போது, அந்த இலைப்பாறுதலின் காலங்களை வரும், அதுல எல்லா எல்லாவற்றையுமே மீண்டும் திரும்ப கொடுப்பார் என்கிற வசனம் எல்லாம் நமக்கு அங்க வருது. சோ இந்த பூமியை ஒரு சீர்பொருந்த பண்ணுவார். அப்படி பண்ணினாலுமே அவருடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்னவா தான் இருக்கும் என்று பார்க்கும் போது, சகோதர சகோதரிகளே, அது இந்த 1000 ஆண்டு அரசாட்சியில பரிபூர்ணப்படுத்தப்படுகிற அந்த மனுக்குலம் தான் தேவனுடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்கும். ஏன்னா அந்த மனுக்குலம் பரிபூர்ணத்துக்கு கொண்டு வரப்படும் பொழுது, அந்த பரிபூர்ண நிலைமையில அவர்கள் தேவனுடைய வலிமை, அவருடைய கிருபை, அவருடைய அருமையான திட்டத்துக்கு ஒரு அருமையான சாட்சிகளாக அவர்கள் அங்கு இருப்பாங்க. அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொண்ட அந்த பரிபூரணத்தின் மூலம் தங்களை சிருஷ்டித்தவர் தங்களுக்கென்று ஏற்படுத்தின அந்த அருமையான திட்டத்தை பிரதிபலிப்பாங்க. அது நிறைவேறுவதற்கு அவரிடத்துல கிரியை, அவரிடத்திலிருந்து கிரியை செய்துட்ட அந்த வல்லமை ஞானத்துக்கெல்லாம் அருமையான சாட்சிகளா இவர்கள் அங்க இருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னால அவருடைய திட்டத்தோடு ரொம்ப சம்பந்தப்பட்டவங்களா முதல்ல யார் இருப்பாங்கன்னா கிறிஸ்து, அதுக்கு பின்னால் அவருடைய சரீரமாகிய சபை, அதுக்கு பின்னால அவருடைய அந்த தெய்வீக திட்டத்தோடு தொடர்புடையதா யார் இருப்பாங்கன்னா இந்த மனு குலம் முழுவதுமே இருப்பாங்க. பாருங்க, இப்படி பேசிட்டு இருக்கும் போது, அதாவது தேவன் அவருடைய திட்டம் அதோடு நேரடியா முதலாவது தொடர்புடையது கர்த்தரேசு, பின்பு அல்லது ஜல் மன்னிக்கணும் சரீரமாகிய சபை, அப்புறம் யார் பார்க்கிறோம், மனுக்குலம். இந்த திட்டத்தை அவர்கள் சாட்சியாக கொடுப்பாங்க என்றெல்லாம் நம்ம பேசும்போது யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படி கேள்வி வரும்போது இதுவரைக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய பிக்சர் அங்க வரும் இல்லையா. ஆமா, தேவனுடைய திட்டத்தோட இயேசு கிறிஸ்து தான் முதல்ல, அப்புறம் அவருடைய சபை, அப்புறம் இந்த பூமியில இருந்துட்டு மனுக்குலம். இது யார் இப்படி சிந்திப்பா, யார் சிந்திப்பாங்க இப்படி, யாருக்கு இதெல்லாம் சாட்சியா போனோம் அப்படிங்கும் பொழுது வருதில்லைங்களா, வருது இல்லையா, யார் யாருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் வரப்போறா என்ன சொல்லலாம், ஏதாவது சொல்லலாம் இல்லைங்க. இதெல்லாம் யாருக்கு, அதாவது பாருங்க நம்ம, அதாவது கிறிஸ்து முதலாவது, சபை இரண்டாவது, பின்பா பிற்பாடு முழு மனுக்குலம் தேவனுக்கும் அவருடைய திட்டத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் சாட்சிகள், யாருக்கும் மத்தியில சாட்சிகள்ங்கிறதா கேள்வி. அப்படின்னா யாருக்கு மத்தியில சாட்சி? இவர்கள் தேவனுக்காக சாட்சி கொடுக்கிறாங்க. யார் கிட்ட கொடுப்பாங்கன்னா யுதா யுகத்துக்கும் வரப்போகிற அவருடைய சிருஷ்டிகளுக்கு. சோ அதுக்குதான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா ஒரு ஒரு அருமையான ஒரு ஜனங்களை தேவனங்க ஏற்படுத்திட்டு இருக்கிறார். அவங்க அவருக்கு ரொம்ப சொந்தமான ஜனங்களாக அங்க இருப்பாங்க. சோ இங்க பாருங்க, சோ இவ்விதமாக தேவன் இந்த பூமிய அதாவது அவருடைய பாதப்படிய மகிமை படுத்துவார், அது அவருடைய ராஜ்யத்துல நிறைவேறும் என்று சொல்லும் போது ஒரு அருமையான ஒரு வாசகம் இந்த சாப்டர்ல. அது எவ்வளவு அருமையா இருக்குன்னா ராஜ்யம் பத்தின குழப்பங்கள் எல்லாம் அது எடுத்து போட்டு This beautifying and glorifying of the Lord's footstool. தேவனுடைய பாதஸ்தானத்தை இவ்விதமாக மகிமைப்படுத்துவதும் அழகுபடுத்துவதும் என்பது will not be completed until our Lord Jesus as the Father's honored agent shall have put down all rule and all authority and power. For he must reign until he had put all enemies under his feet before he delivers up the kingdom at the close of the millennium. 1 Corinthians 15 அதிகாரம் 24-28 வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வசனத்தை கோட் பண்ணி இந்த வசனம் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த பாதப்படி மகிமைப்படுத்தப்படுவதும் அழகுபடுத்தப்படுவதும்
நிறைவேறும். சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை
செய்வார். எல்லா சத்துருக்களும் தனது பாதத்தின் கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் கிறிஸ்து ஆளுகை செய்ய வேண்டியது இருக்குது. அப்படி எல்லா சத்துருக்களையும் தன் பாதத்துக்கு கீழே போடுகிற வரைக்கும் ஒரு ஆளுகை செய்யணும்னா அப்படி செய்து முடிக்கிற வரைக்கும் பாதஸ்தானம் இந்த பூமி அது ராஜ்யத்துக்குள்ள போயிட்டு இருந்தாலும் அது மகிமைப்படுத்தப்பட்டு இருக்க மாட்டாது. சோ என்ன ஒரு பாயிண்ட் அங்க சொல்றாருன்னா, சோ இந்த பூமி இவ்விதமாக மகிமைப்படுத்தப்படுவது அவருடைய ராஜ்யத்துல தான் நடக்கும். அந்த ராஜ்யத்துல கூட எப்பன்னு இந்த வசனத்துல என்ன 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 கருப்புள் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், அவர் சகல துறைத்தனங்களையும் தனது பாதப்படியாகி போகிற வரைக்கும் அது நிறைவேறாது. அப்ப எந்த பாயிண்ட் சொல்றாரு, எந்த பாயிண்ட்ல இந்த பூமி மகிமைக்கு வரும், எந்த பாயிண்ட்ல இந்த பூமி புதுப்பிக்கப்பட்ட பூமியா இருக்கும், எப்போ எந்த பாயிண்ட்ல இருக்கும், ராஜ்யத்தின் ஆரம்பமா ராஜ்யத்தின் மத்தியமா ராஜ்யத்தின் முடிவா? ரொம்ப பெருசா கொடுக்கிறார். Will not be completed until our Lord Jesus. நம்முடைய கர்த்தராகி இயேசு எல்லா ஆளுக எல்லா துறைத்தனையும் தன் பாதத்து கீழே போட்டு ஆளுகை செய்து முடிக்கிற வரைக்கும் இது நிறைவேறாதான். அப்படி போகும்போது அது அங்க நிறைவேறும். பாருங்க, அப்போ இதுக்கு முன்னால அந்த ஒரு 6000 வருஷ காலம் இந்த பாவம் மரணம் எல்லாம் ஆளுகை செய்ய தேவன் அனுமதிச்சிட்டு இந்த காலம், அதை பத்தி சொல்லும் போது குழம்பல் 2 முதல் வசனத்துல,
ஐயோ ஆண்டவர் தமது கோபத்தில் சீயோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார், அவர் தமது கோபத்தின் நாளிலே தமது பாதப்பீடத்தை நினையாமல் இஸ்ரவேலின் மகிமையை வானத்திலிருந்து தரையிலே விழத்தள்ளினார்.
இது ரொம்ப வசனம் எல்லாம் எடுத்தாலாக கோட் பண்றார். அவர் கோபத்தின் நாளில தமது பாதஸ்தானத்தை குறிச்சு அவர் என்ன பண்ணலையாமா நினைக்கல. தமது பாதஸ்தானம் இந்த பூமி, இந்த பூமியை பத்தி தேவனே நினைக்காது இருந்த ஒரு காலம் இருக்குது, அது அவருடைய கோபத்தின் காலம் என்று சொல்றார். அந்த பூமி பத்தி தேவன் அப்படி நினையாமல் இருந்துட்டு அந்த காலம் கடந்த 6000 வருஷம் தீமை அதனுடைய அனுமதி. சோ அது அவர் பாதஸ்தானத்தை பற்றி நினையாத காலம். ஆனா அந்த 6000 வருஷம் முடிஞ்சு 1000 ஆண்டு கடைசி 1000 ஆண்டு ஆரம்பிச்சு அதுல இந்த பாதஸ்தானம் மகிமைப்படுத்தப்படுகிற அந்த காலம் பத்தி பேசும்போது சங்கீதம் 99 5வது வசனம் வாசம்.
நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள்.
பாருங்க, நமது தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பாதப்படியில பணியுங்கள். எப்ப நடக்கும்? பூமியில ஜனங்கள் தேவனை உயர்த்தி பணியிறது, அது அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில நிறைவேறும். சோ அப்ப இங்க என்ன பிளான் பிரதர் அசில் வெளிப்படுத்துறார் அப்படின்னா, சோ இந்த டிவைன் பிளான்ல தெய்வீக திட்டத்துல அழகா சொல்றாரு, ஒரு காலப்பகுதி அந்த பாகிஸ்தானத்தை நினைக்கல, இன்னொரு காலப்பகுதி நினைக்க ஆரம்பிக்கிறார், மகிமைப்படுத்த நினைக்கிறார். அந்த அதுல இருக்கிறவங்க அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துறாங்க, அதன் மூலம் அந்த ஸ்தானத்தை அவரங்க மகிமைப்படுத்துறது இருக்கு. சோ அப்ப தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டு அந்த ராஜ்யத்துல இந்த மனுக்குலத்தையும் இந்த பூமியையும் தேவன் அங்க மகிமைப்படுத்துவார் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் கருப்பொருள் தான் எப்படி நிறைவேறும் என்பது அந்த சகரியா 14வது அதிகாரத்துல அங்க சொல்லப்படுது 2 வசனம். அது 2 வசனத்துக்கு விளக்கம் கொடுத்து இந்த பாடத்தையும் இந்த வால்யத்தையும் அங்க நிறைவு செய்வது நம்ம பார்க்கிறோம். வசன வாசிங்க இப்போ 14:4-5.
போதும்.
சோ இந்த வசனம் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துல இந்த பூமியும் ஜனங்களும் மகிமைப்படுத்தப்படுவாங்க அப்படிங்கிற அந்த மாபெரும் திட்டம் ரொம்ப சுருக்கமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பேசிக் கிளாஸ் அதுல இதுக்குனே ஒரு பாடம் இருக்குது, அருமையா அந்த தீர்க்க தரிசனம் இருக்கு. சோ இது படிக்கும் போதுதான் சகோதர சகோதரிகளே ஒரு விஷயம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனா எல்லா சமயங்களும் சொல்லுவோம், பட் அந்த உணர்வு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. என்ன பாருங்க, எந்த பெரிய டாக்டர்ஸ் நாம படிக்கும் போது கூட அந்த பேசிக் வந்து அது பேசிக் கண்டிப்பா நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா உண்மையிலே பர்சனலா. சோ ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இந்த அடிப்படை சத்தியங்களை எந்த அளவுக்கு ஊறுறாங்களோ ஊறி போறாங்களோ எந்த அளவுக்கு டச் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதன் மேல கட்ட வேண்டிய உபதேசங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், இட சகோதரன் சகோதரி அதை மறந்துட்டு இது பேசிக் ஒன்ஸ் கேட்டோம் பேப்டிசம் எடுத்துட்டோம் போதும், அதை மீறி மீண்டும் தியானித்ததுக்கு அதுல மீண்டும் பார்க்கப்படுவதற்கு அதோடு தொடர்பு கொள்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தாம இருந்துட்டு மற்ற விஷயங்கள் போறாங்களோ பிளஸிங் இருக்கும், ஆனா முழுக்க இருக்காது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அப்படித்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வால்யூம்ஸ் எல்லாம் படிக்கும் பொழுது இது இப்போ அந்த பேசிக் இது தீர்க்க தரிசனம் சொல்ல போதே அந்த சாப்டர் நமக்கு அங்க வரணும் மைண்ட்ல, அது வருது உள்ள இருந்துச்சுன்னா அது வருது. சகரியாவின் 4 ரதங்கள் அதுல அந்த 4 அந்த 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 இந்த கடைசி இந்த தீர்க்க தரிசனம் கடைசி பாகத்துல வருது. சோ இதனுடைய எல்லா ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் டக் 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 நமக்கு வரப்போகுது, அழகாங்க லிங்க் பண்றதுக்கு. சோ அது நம்ம ஒரு மறுபடியும் ஒரு முறை நினைவுபடுத்தி கொள்ளலாம். சோ பேசிக்கு வாய்ப்பு கிடைச்சா கேட்பதுக்கோ பேசுவதுக்கோ ரொம்ப ஈடுபாட்டோடு செய்வது ரொம்ப ஆசீர்வாதம். சரி, சோ இங்க அந்த தீர்க்க தரிசனம் அங்க சொல்றார். சோ அந்த சகரியா 14:4. சோ இது என்னது, அந்நாளில் அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். கண்டிப்பா இது லிட்டரலா தேவனுடைய பாதம் வந்து எந்த மலையின் மீதும் அங்க வரப்போறது இல்ல, மாறாக இது ஒரு அடையாள பாஷையில சொல்லப்படுகிற வசன பகுதி. அதாவது தேவனுடைய அந்த பாதம் அந்த மலையின் மீது வருது என்று சொல்லும் போது இங்க அது சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, refers to the Lord's re-establishment of his dominion in the earth, which has long been comparatively abandoned to the god of this world, Satan. ராவது ரொம்ப காலமா இந்த பிரபஞ்சத்தின் தேவனான சாத்தான கிட்ட அனுமதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுட்ட இந்த பூமியினுடைய ஆளுகை, இந்த பூமியின் மீதான அந்த ஆளுகை மீண்டும் தேவன் இந்த பூமியின் மீது ஸ்தாபிப்பதுக்கு இந்த ஒரு விஷயம் அடையாளமாக இருக்கு. அதாவது அவருடைய பாதம் ஒலிவ மலையின் மீது நிற்கும். அது வேற மாதிரி சொன்னா தேவனே காலூன்றி நிற்கிற அந்த விஷயம் பாருங்க. நம்ம இந்த இந்த இது ஒரு வாக்கியத்தை நம்ம பல பல சமயங்கள்ல அதே ஆங்கிள் பயன்படுத்துவோம் இல்லைங்களா. நிக்கிறது, காலூன்றி நிக்கிறது, எழுந்து நிக்கிறதுனா அதுக்கு முன்னாடி விழுந்து நிலை இல்லாமல் போன நிலைமைக்கு இது எதிர்ப்பதமான ஒரு சொல்லு. அப்போ இது எது சொல்லலாம், அவருடைய பாதம் அந்த ஒளிவ மலையின் மீது வந்து நிற்கும் என்று சொல்லும் போது அவருடைய அந்த ஆளுகை ஸ்தாபிக்கிறார் மீண்டும் இந்த பூமியில. ஏன் ஸ்தாபிக்கணும் மீண்டும்? ஆமா, அது ஒரு 6000 வருஷத்துக்கு அது அவர் சாத்தானுக்கு தயாரிட்டு இருந்தார். இப்போ வேற சமயம் வந்திருக்கு, இந்த பூமியின் மீது அவருடைய ஆளுகைய மீண்டும் அவர் ஸ்தாபிக்கிறார், நிலை மாற்றார். இதுக்கு இது இதைய குறிக்கிற அந்த ஒரு அடையாளம் தான் அவருடைய பாதம் அந்த ஒலிவ மலையின் மீது அங்க நிற்பதாக அங்க சொல்லப்படுகிறது சகோதர சகோதரிக்கு. அந்த பாதம் மலையின் மீது வருவது அடையாளம் என்று சொல்லும் போது அப்போ மற்ற விஷயங்களும் அடையாளம். ஒலிவ மலை, அப்புறம் பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கின் வழியாக ஓடி போறது. அப்புறம் 8-9 வசனங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நதி அந்த பள்ளத்தாக்குள்ள வருவது. அந்த வசனம் வாசிங்க, போதும். அப்ப இந்த ஒலிவ மலை அது அதனுடைய பள்ளத்தாக்கு அதுல ஓடி போறது அந்த நதி எல்லாமே கூட அருமையான ஒரு அடையாளங்கள். சோ இது தேவனுடைய ராஜ்யம் பற்றி தான் குறிக்குது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் பேசிக் கிளாஸஸ் மூலமா. ஆனா அது இப்ப மறுபடியும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி நம்ம அங்க முடிக்கிறோம். ஆனா இது இப்படித்தான் இவ்விதமா இந்த வசனங்கள் கோட் பண்ணிட்டு சொல்ல வருவது என்னன்னா, இவ்விதமாக தேவன் அவருடைய பாதஸ்தானமாக இந்த பூமியை அவருடைய ராஜ்யத்துல மகிமை பற்றுவார். பாருங்க இந்த ஒலிவ மலை என்ன அடையாளம். சோ ஒலிவ மலை, ஒலிவம் அந்த ஆலிவ், அது பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் போது அது 3 விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுது. 1, ஒளி தரக்கூடிய விளக்குக்கு அது எண்ணெயாக பயன்படுத்தப்படுது. சோ ஒளியோடு அல்லது வெளிச்சத்தோடு சம்பந்தப்படுது. அல்லது இந்த ஒரு ஒலிவ எண்ணெய் மற்ற எண்ணெய்கள் உண்டாக்க தயாரிக்கப்படுவதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. உதாரணத்துக்கு ஆசாரியர்கள் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுகிற அந்த தைலமே இதுல எது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது, ஒலிவ எண்ணெய். இன்னொன்னு அந்த ஒலிவ என்ன சொல்லலாம், அது இந்த பிரான்ச் அந்த கிளை இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலிருந்து அது சமாதானத்துக்கு அடையாளமாக பயன்படுத்தப்படுது. சோ இந்த ஒலிவம் அதோடு தொடர்புடைய சில காரியங்களை இதெல்லாம் பல ஏற்பாட்டுல இருக்குது. சோ அப்போ மலை என்பது நமக்கு தெரியும் பைபிள்ல ராஜ்யத்துக்கு. சோ ஒலிவ மலை அழகா பிரதர் அங்க எடுக்கிறார் அந்த அர்த்தம். சோ ஒலிவம் எது, அது வந்து எதுக்கு எதுக்கெல்லாம் அடையாளப்படுத்துதுன்னா வெளிச்சம் ஆசீர்வாதம் அப்புறம் சமாதானம். சோ இந்த ஒலிவ மலை குறிக்கிற ஒரு ராஜ்யம், இந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், அது ஒரு வெளிச்சத்தின் ராஜ்யம், அது ஒரு ஆசீர்வாதமான ராஜ்யம், அது ஒரு சமாதானம் தரும் ராஜ்யம். அந்த ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவினுடைய அந்த ராஜ்யம். சோ இப்படி எடுக்கிறார் பாருங்க, அந்த அடையாளத்துல இருந்து அந்த அர்த்தம். சோ இந்த ஒலிவ மலை பாருங்க, இஃப் தென் த ஆலிவ் பி த சிம்பிள் ஆஃப் லைட் பீஸ் அண்ட் டிவைன் பிளஸ்ஸிங் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் இஃப் மவுண்டைன் பி கன்சிடர்ட் ஆஸ் எல்ஸ்வேர் ஆஸ் த சிம்பிள் ஆஃப் கிங்டம் த சிக்னிபிகன்ஸ் ஹியர் ஆஃப் த டேர்ம் மவுண்ட் ஆஃப் ஹோலிஸ் இஸ் ஈஸிலி சீன் டு பி த கிங்டம் ஆஃப் லைட் பீஸ் அண்ட் டிவைன் பிளஸ்ஸிங். வெளிச்சத்தினுடைய சமாதானத்தினுடைய தெய்வீக ஆசீர்வாதத்தினுடைய ராஜ்யத்தை இந்த ஒலிவ மலை வந்துட்டாங்க குறிக்குது. தேவனுடைய அந்த பாதம் இந்த மலையின் மீது அங்க வந்துச்சு என்று சொல்லும் போது இந்த ராஜ்யத்தின் மூலம் தேவன் தம்முடைய அந்த ஆளுகையை மீண்டும் இந்த பூமியின் மீது ஸ்தாபிப்பார் என்பதை இந்த ஒரு விஷயம் நமக்கு அங்க குறிப்பதாக அங்க பார்க்கிறோம். சோ இதே விஷயம் நமக்கு வேற ஒரு பிக்சர்ல அப்போஸ்தல் பவுல் மூலம் சொல்லப்படுது. அதாவது தேவன் இந்த ராஜ்யத்தின் மூலம் தமது அந்த ஆளுகையை மீண்டும் இந்த பூமியில ஸ்தாபிச்சு இதை மகிமைப்படுத்துவாருங்கிற காரியமே இங்க சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஒலிவ மலை விஷயத்துல அவர் பாதம் கல் ஒலிவ மலை மீது வந்துச்சு, அது ரெண்டா திறந்துச்சு, ஜனங்கள் அதன் வழியா ஓடுனாங்கல்லாம். இதே விஷயமே அப்போஸ்தல் பவுல் ரோமர் 11 அதிகாரத்துல அங்க சொல்றாரு, அதாவது 17-24 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்க
காட்டு ஒளிவு மரமாக நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவு மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாக இருந்தாயானால் நீ அந்த கிளைக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக் கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது. அவை சுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினால் நிற்கிறாய், மேட்டுமே சிந்தையாய் இராமல் பயந்து சுவாம கிளைகளை தேவன் தப்பவிடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றையும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கப்படுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. சுபாவத்தின்படி காட்டொலிவு மரத்தில் இருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்துக்கு விரோதமாய் நல்ல ஒலிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவத்திலேயாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா?
ஆமா. சோ இந்த வசன பகுதியில அப்போஸ்தல் பவுல் பேசுற விஷயம் என்னன்னா, ஒரு ஒலிவ மரம் இருக்கு, சுபாவத்தின்படி ஒலிவ மரம், அது கிளை ஒடுக்கப்பட்டுட்டு அது இருந்த இடத்துல காட்டு ஒலிவ மரம் என்ன பண்ணுது, அங்க கொண்டு வந்து வைக்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதே இடத்துல மறுபடியும் எதை கொண்டு வந்து வைக்கிறார், அதே சுபாவ கிளையை கூட கொண்டு வந்து மறுபடியும் அங்க ஒட்ட வைக்கிறார். சோ இது ரொம்ப அருமையான ஒரு பகுதி. அதாவது என்னன்னா பாருங்க, அது இஸ்ரேல் ஜனங்களை குறிக்குது. அவர்கள் உண்மையற்றவர்களா போகும் போது அவர்கள் இருந்த இடத்துல யாரை கொண்டு வந்து தேவன் வைக்கிறார், காட்டொலிவ மரம், புறஜாதி ஜனங்களே. ஆனா புறஜாதி ஜனங்கள் மாத்திரம் தேவன் அங்க அந்த ராஜ்யத்தின் மக்களாக ஏற்படுத்துவதில்லை. அப்படி ஏற்படுத்தினாலும் பின்னால யாரையும் கூட அதே ஸ்தானத்துல கொண்டு வந்து வைக்கிறார் பார்த்தோம், அதே இஸ்ரேல் ஜனங்கள் மேல இல்லைங்களா. சோ அந்த வேறு அந்த ஆபிரகாம் கிட்ட தேவன் செய்துட்ட அந்த உடன்படிக்கை வாக்கு தத்துவம், அவருடைய சந்ததியின் மூலம் இந்த உலகத்தை தேவன் என்ன பண்ண போறார், ஆசீர்வதிக்க போறார். ஆனா அவருடைய சந்ததியில எத்தனை ஜனங்கள் வருவாங்க, ரெண்டு ஜனங்கள் வருவாங்க, காட்டொலிவ மரம், அதே சமயத்துல சுபாவத்தின் படியான அந்த கிளை. சோ அதான் என்ன சொல்றாருன்னா, அந்த டூ ஃபேஸ் ஒர்க், இந்த ரெண்டு பாகம் அது தேவனுடைய ராஜ்யத்தின் இரண்டு பாகங்கள். இங்க கூட பார்க்கும் போது என்ன சொல்லிட்டு, அந்த ஒலிவ மலை என்ன ஆச்சு, ரெண்டு பாகமா போகுது. அந்த ஒலிவ மலை தேவனுடைய ராஜ்யம், அது ரெண்டாவது பிளந்து போச்சு என்ற போது அந்த தேவனுடைய ராஜ்யத்துல எத்தனை பாகம் இருக்குது? ரெண்டு பாகம் இருக்குது. ஆவிக்குரியது பூமிக்கு உரியது, கண்ணுக்கு புலப்படாதது கண்ணுக்கு புலப்படுகிற விஷயம். இதன் மூலமே இந்த மனுக்குலத்தை தேவன் ஆசீர்வதிக்க போறார். அது இங்க கூட அங்க இருக்குது, இந்த இந்த இடத்துல கூட இருக்கிறதாக அங்க சொல்றார். இதே விஷயத்தை தான் பழைய ஏற்பாட்டில் அந்த இரண்டு ஒலிவோ மரங்கள் தீர்க்க தரிசனம் அது கூட வருது இல்லைங்க சகரியால். அந்த இரண்டு ஒலிவோ மரங்கள் குறிக்கிறது, ஒண்ணு வந்து பழைய ஏற்பாடு, இன்னொன்னு புதிய. அதே விஷயம் புதிய ஏற்பாட்டில் நம்ம சொல்லும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல இரண்டு என்ன சொல்லலாம், ரெண்டு சாட்சிகள். பதினோராம் அதிகாரத்துல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு ரெண்டு வருது. சோ ரெண்டு ரெண்டும் புதிய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு குறிச்சிட்டாலும் உண்மையிலே அதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா இந்த ராஜ்யத்தையும் குறிக்குது, ரெண்டு பாகம் கூட குறிக்குது. எப்படி சொல்றாரு அப்படின்னா பாருங்க, தேவனுடைய ராஜ்யமே இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டு அதுல இந்த ரெண்டு பாகங்கள் கிரியேட் செய்து இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னமே இந்த 6000 வருஷ காலத்திலே பார்த்தோம்னா இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொல்லிட்டா இந்த ரெண்டு பாகத்துல இருந்துதான் வருது. பழைய ஏற்பாட்டின் காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் கிட்டதான் தேவனுடைய வார்த்தைகளை பிரதிபலிச்சுட்டு இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டு காலத்துல யாருக்கிட்ட இருந்துதான் தேவனுடைய அந்த சத்திய வார்த்தைகள் வெளிச்சம் பிரதிபலிக்குது? இந்த புறஜாதியின் மத்தியில் இருக்கிற அந்த சபை கிட்ட இருந்துதான் அந்த பிரதிபலிக்குது. சோ இதெல்லாம் பிரதர் அங்க அப்படியே கோட் பண்றான். சோ எப்படி இந்த சகரியாவில் அந்த ரெண்டு அந்த ஒலிவமலை ரெண்டு பாகம் ஆகிறது, தேவனுடைய ராஜ்யத்தின் இரண்டு பாகங்களை அங்க குறிக்குதோ அது மற்ற இடங்களில் கூட தேவன் அதைய குறிப்பிட்டு காண்பிச்சுட்டே தான் அங்க வருகிறதாக சொல்றார். சோ இது சங்கீதம் 84 சங்கீதம் 85 கூட இது சொல்லப்படுவதாக அங்க சொல்றார். பரவாயில்ல, அது நம்ம வாசிக்க வேண்டாம். ஆனா அந்த ஒலிவமலையினுடைய இரண்டு பாகம் அது இந்த ராஜ்யத்தினுடைய இரண்டு பாகத்தை அங்க அருமையாக அங்க காண்பிக்குது. அந்த மலை இரண்டாக பிரிந்து போகுது என்று சொல்லும் போது அப்ப அந்த ரெண்டு ரெண்டு பாகத்துக்கு இடையில என்ன உருவாகுது பாக்குற ஒரு பள்ள தாக்கு. சோ இந்த பள்ள தாக்கு உருவாகணும் என்பதுக்கே அது தெரிஞ்சு போகுது. அப்ப இந்த ரெண்டு பாகத்திலிருந்து அந்த பள்ளத்தாக்குக்கு அது ஒரு ஆசீர்வாதம் ஆகும். சோ இது வந்து என்ன சொல்றாருன்னா இந்த பள்ளத்தாக்கு ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கு, அதாவது இதன் வழியாக தான் ஜனங்கள் ஓடி போவாங்க என்று சொல்லும் போது தேவனுடைய ராஜ்யத்துல கண்ணுக்கு தெரியாத பாகம் ஆளுகை, கண்ணுக்கு தெரியாத பாகம் ஆளுகை, இந்த இரண்டு ஆளுகையின் மூலம்தான் உலக மனுக்குலம் இந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதன் தரிப்பாங்க. இதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம், அந்த அடையாளத்தினுடைய அர்த்தம். ஆனா அதுல அந்த வடப்பக்கம் போகிறது அப்புறம் பெண் பக்கம் போகிறது இருக்கு. வசன வாசிக்க 4 வசனம் மீண்டும் ஒரு முறை,
அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும், அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும், அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் காயும்.
பாருங்க, ஒரு பாதி வடப்பக்கத்துல ஒரு பாதி தென்பக்கத்துல. சோ வடப்பக்கம் சொல்லும் போது பரலோகம், அது எப்படி சொல்லலாம், கரெக்ட் வடப்பக்கம் பரலோகம், பட் எப்படி சொல்லலாம், கருப்பு குதிரை அது வடக்கு போச்சு. அந்த வடக்கு என்னன்னு போது என்னதான் பாக்குறோம், நான் கேக்குறது எப்படி பரலோகம், அது ஒரு வசனம், வெரி குட், அது கரெக்டான வசனம். தேவன் வீச்சிருக்கிற அந்த திசை வடாக வருது இல்லைங்களா, அது பேர் சொல்ற விதம் அது கொஞ்சம் கஷ்டம் தான் நமக்கு. ஆனா நம்ம எல்லாம் தெரிஞ்ச பாயிண்ட் ஆகுது, தி நார்த் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் தி குரூப் பிளியாடஸ், தி செலஸ்டியல் சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ், தி சப்போஸ்ட் சீட் ஆஃப் டிவைன் எம்பையர். அதாவது இந்த வடக்கு தான் அந்த அருமை நட்சத்திர கூட்டம் இருக்கிற திசை. அந்த அருமை நட்சத்திர கூட்டம் சர்வ லோகத்தினுடைய மையப்பகுதி, நாம் நம்புறோம் விசுவாசிக்கிறோம், அதுதான் the supposed seat of divine empire, தெய்வீக சாம்ராஜ்யத்தினுடைய சிங்காசனம். ஃபர்ஸ்ட் சொல்லிட்டா இல்லைங்களா, வானம் எனது சிங்காசனம், வானத்துல எங்க இருக்கிறார் தேவன், எங்க இருக்க முடியும். சோ அவ்வளோ முக்கியமான ஒரு இடம், சென்டர் ஆஃப் தி என்டையர் யூனிவர்ஸ், பிளியாடஸ், அருமீன் நட்சத்திர கூட்டம். சோ அது தேவன் இருக்கிற இடம் அதுதான். அப்போ அது இருக்கிற திசை வடக்கு, தேவன் இருக்கிற திசை வடக்கு. சோ அப்படிதான் இந்த இடத்துல அந்த பாயிண்ட் அவங்க சொல்ல சிஸ்டர் சொன்ன அந்த வசனம் ரொம்ப எக்ஸாக்ட் வசனம். சரி, அப்போ அது குறிக்கிட்டு மகிமை அடைந்த சபை, கிறிஸ்து இயேசுவோடு கூட இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தினுடைய ஆளுகையின் பால். அப்போ தெற்கே என்று சொல்லப்போது வடக்குக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கிற பகுதி, பரலோகத்துக்கு எதிரான பார்க்கும் போது இந்த பூமி. அப்போ தெற்கு குறிக்கிட்டு பரிபூர்ண மனிதர்களை கொண்டு இந்த பூமியில இயங்குற அந்த ராஜ்யம், அதாவது முற்பிதாக்களை கொண்டு இந்த பூமியில இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரிகிற பாகம். சோ வட பக்கமே தென் பக்கம், ஆவிக்குரிய அரசாட்சி கிறிஸ்து மற்றும் சபை, தென் பக்கம் பூமிக்குரிய அரசாட்சி பரிபூர்ணமடைந்த முற்பிதாக்கள். பாருங்க இந்த இடத்துல ஒரு அழகான பாயிண்ட், இது பேசிக்ல கூட இல்ல, படிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாச்சு. பாருங்க அந்த பலத்தாக்கு என்ன என்னவாமா, அது ஆசீர்வாத, இங்கிலீஷ்ல சொல்லும் போது வேலி வந்து இந்த வேலி ஆஃப் பிளஸ்ஸிங் சொல்றான், ஆசீர்வாதத்தின் பலத்தாக்கு தெரியுது. கண்டிப்பா வடக்கு பக்கமல தெற்கு பக்கமல, தேவனுடைய ராஜ்யத்தின் இரண்டு பாகம், கண்ணுக்கு தெரியாத பாகம், கண்ணுக்கு தெரிஞ்ச பாகம், சபை மூர்த்திதாக்கள் நடுவுல அந்த பள்ளத்தாக்கு, அதன் வழியா ஜனங்கள் ஓடி போவாங்கன்னா இந்த ரெண்டு பாகத்தின் ஆளுகையின் கீழ் உலக ஜனங்கள் சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வாங்க. எப்படி அந்த கேள்வி ஒண்ணு போடான்னு வைங்களேன், எப்படி? ஆனா அவங்க பியூட்டிஃபுல்லா குதிராங்க சொல்றாரு. ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட் கண்டிப்பா பேசிக்ல கூட நம்ம அது நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணல, ஏன்னு தெரியல. ஆனா அருமையான பாயிண்ட், என்ன பாயிண்ட், அந்த வசனம் பாருங்க. அப்போது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்துல எப்படி கிழிஞ்சுது, எப்படி கிளம்பிச்சு, திசை எப்படி கிளியுது, கிழக்கு மேற்காய் எதிராக கிளந்து போகும். அப்ப கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணுங்க, கற்பனை பண்ணுங்க, இந்த இந்த ப்ராஃபஸி எப்படி நிறைவேறும். ஒலிவமலை மேல ஒரு பாதம் வைக்கிறார், வைக்கும் போது அந்த ஒன்னா இருந்த ஒலிவ மலையில ஒரு பிளவு. ஆனா இந்த பிளவு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னா எப்படி சொல்லலாம்னா, கிழக்கு மேற்காய் விழுகுது அந்த மலையின் மீது, புரியுதுங்களா? கிழக்கு மேற்காய் எதிராக அப்படின்னா வெட்டு, வெட்டு பிளவு, பிளவு விழுகிறது கிழக்கு மேற்கு இந்த திசையில விழுகுது. அப்படி விழுகிறதுனாலதான் மலை எப்படி விழுகுது, வடக்கு தெற்கு அப்படி விழுந்தது, புரியுதுங்களா? இப்படி வெட்டினா இப்படித்தான் ஆகும், அது தெரியும். இது எப்படி இது ஆசீர்வாதத்தின் பலத்தாக்கு, அந்த ராஜ்யத்தில் எப்படி ஆசீர்வாதம் இருக்குமோ, பெரிய பாயிண்ட் இல்ல, அது ரொம்ப ரொம்ப நல்லா அருமையான ஒரு பாயிண்ட் பாருங்க. இப்ப கிழக்கு மேற்கு, இப்ப பள்ளத்தாக்கு வந்து எப்படி இருக்கும், கிழக்கு மேற்கு அனுசரித்து புரியுதா? கொஞ்சம் நான் டயக்ராமே போடுறேன்.
ஒரு மலை ரெண்டாயிரம் எப்படி ஆயிடும், அந்த அந்த விளவு கிழக்கு மேற்காய் விழுதுன்னா இந்த பள்ளத்தாக்கு எந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, பாரு இல்லைங்களா, கிழக்கு மேற்காய் இதுதான் இதுதான் சரிங்களா. மலைகள் எப்படி இருக்குது, வடக்கு தெற்கு போட்டோம்னா இது நார்த், இது சவுத், வடக்கு தெற்கு.
இதுல என்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் அழகா இருக்குன்னா பாருங்க, உங்களுக்கு புரியாது. இப்போ சூரியன் எங்க உதிக்கும், கிழக்கு, எங்க மறையும். அப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த பள்ளத்தாக்கு ஒரு வித்தியாசமான பள்ளத்தாக்கு, இது சூரியன் உதிக்கிற திசை மறைகிற திசையோடு இசைவா இருக்கனால இது எப்போதும் வெளிச்சமாவே தான் இருக்கும். இந்த தலத்தான் சொல்றது புரியுதா?
சூரியன் கிழக்குல உதிச்சு அப்படியே மேற்குல வந்து மறையும். அப்ப என்னன்னா அந்த நாள் முழுக்க இந்த மலையில என்ன விழுகவே விழுகாது, உங்களுக்கு
இருள் விழுகவே விழுகாது, கம்ப்ளீட் பிரைட்னஸ். அந்த சூரியன் வந்து நீதியின் சூரியன். அதாவது அந்த ஆயிரம் ஆண்டு அரசாட்சி முழுவதும் என்னத்தான் இருக்கும், வெளிச்சம் அங்க எப்போதுமே அங்க இருக்கும். ஏன் சொல்றேன், இப்ப உதாரணத்துக்கு
இப்ப சூரியன் இங்க உதிச்சு இங்க மறையுதுன்னு வைங்க, என்ன ஆகும்?
பள்ளத்தாக்குல
யோசிக்கிறீங்க, சூரியன் இங்க உதிச்சதுன்னு வைங்க, இந்த மலையினுடைய வேலை எங்க விழுகும்? பள்ளத்தாக்குள்ள விழுந்துடும். ஒரு குறிப்பிட்ட இடம் இங்க வரும்போது தான் ஏதோ பள்ளத்தாக்குல என்ன இருக்கும், வெளிச்சம் இருக்கும். இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி வரைக்கும் என்ன இருக்கும் உங்களுக்கு? மறுபடியும் இந்த பக்கம் போகும்போது இந்த மலையினுடைய நிறைவேனாயகம் உங்களுக்கு பள்ளத்தாக்குள்ள விழியும். சோ தேவன் அந்த அரேஞ்ச்மெண்ட் சொல்லல இந்த தீர்க்க தரிசனத்துல. அந்த பிளவு விழுகுது கிழக்கு மேற்பாய், அதனால மலை வடக்கு தெற்காயிடு. அப்படின்னா என்னன்னா அந்த கிழக்கு டு மேற்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த சூரியன் எப்போதுமே பிரகாசிக்கும், அந்த பள்ளத்தாக்கு என்ன விழுகிறதுக்கு வாய்ப்பே
இல்லை. எது புரிகிறதுன்னா அந்த ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில அந்த நீதியன் சூரியன் கர்த்தரேசு மகிமையடைந்த சபையினுடைய மேலான வழி நடத்தல, கீழே முற்பிதாக்களினுடைய வழி நடத்தல, இந்த உலகம் செலங்கள் இருக்கிறதுனால அவர்கள் எப்போதும் அந்த சத்திய வெளிச்சத்தினுடைய வெளிச்சத்தினுடைய அரவணைப்புல அவர்களே அங்கு இருப்பாங்க. அந்த அரவணைப்பு அவர்களுக்கு ஒருபோதும் என்னாவதில்லை, குறைந்து போவதே அங்கே. இந்த பாயிண்ட் நம்ம அது இடம் நம்ம இதுவரைக்கும் அங்க பார்க்கல. நான் இது போர்த்து வாழையிடப்படுகிற அந்த கோட் பண்றோம். சோ இது போல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்று அங்க சொல்றார். The valley thus produced would be one full of light, free from shadows. அதுதான் முக்கியம். இவ்விதமாக சொல்லப்பட்ட பிரகாரம் உருவாகிற அந்த பள்ளத்தாக்கு என்பது முழுக்க வெளிச்சத்தினாலும் நிறைந்திருக்கும், அதில் நிழல் விழுவதுக்கே வாய்ப்பு இல்லை. பாருங்க, சன் வுட் ஸ்ட்ரீம் த்ரூ இட் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஏன்னா சூரியன் கிழக்கிலிருந்து மேற்குக்கு நகர்கிற காரணத்தினால கண்டிப்பா இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கிற அந்த மலை பள்ளத்தாக்குல அந்த நிழல்கள் அங்க விழுவதே இல்லை. இது அழகா காண்பிக்குதுன்னா ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில நீதியின் சூரியன் அதனுடைய ஆரோக்கியமான அந்த கதிர்கள் அந்த ஜனங்கள் மீது எப்போதுமே அங்க இருக்கும். சோ இதுதான் ஆசீர்வாதத்தின் அந்த பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கு வழியாக 15-ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சக்கரியா 14:5. அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாக ஓடி போவீங்க என்று சொல்லும் போது மேல இருந்து பார்த்தோம்னா இது இஸ்ரேல் ஜனங்கள் ஓடி போவது போல இருக்கும். அப்போ இது ஒரு ஒன்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தானே அப்படின்னு சொல்லுவதற்கு ஏதுவாகும். ஆனா உண்மைதான். ஆனா அந்த பேர் இஸ்ரேல் அப்படின்னா என்ன அர்த்தம் வருதுன்னா த பீப்புள் பிளஸ்ட் ஆஃப் தி லார்ட், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், த பீப்புள் ஆஃப் காட், தேவனுடைய ஜனங்கள், த லார்ட்ஸ் பீப்புள், கர்த்தருடைய ஜனங்கள். சோ இது சொல்லும் பொழுது இது ராஜ்யம் விதமாக ஸ்தாபிக்கப்படும் பொழுது முதல்ல அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சபை பெற்றுக் கொள்வாங்க, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை இஸ்ரேல் தான் பெற்றுக் கொள்வாங்க. ஆனா இஸ்ரேலரோடு அந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் முடிவடைந்து போவது கிடையாது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு பின்னால இந்த உலகத்தின் முழுக்குளத்துல யார் யாரெல்லாம் தேவனுடைய ஜனங்களாவதுக்கு அந்த ஆபரகாம் அந்த சந்ததி காண்பிக்கிற அந்த விசுவாசத்தை தேவன் மேல காண்பிச்சு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த ஜனங்கள் எல்லாருமே அந்த ராஜ்யத்தின் மூலம் என்ன பண்ணப்படுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. வசனம் நீங்க வாசிங்க, ஏசாயா 43:7.
நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து
மூலமாக அவர் ஆசீர்வதித்து பரிபூர்ணப்படுத்துவதை நம்ம இங்க பார்க்கிறோம். செய்விதமாகத்தான் பாருங்க, அவர் அந்த பூமியின் மனுக்குலத்தை அங்க பரிபூர்ணத்துக்கு கொண்டு வருகிறார். அதன் மூலம் அந்த ஜனங்கள் மகிமைப்படுத்த படுவாங்க என்று நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ராஜ்யம் பத்தி மேலும் படிக்கும் போது ஒரு விஷயம் அருமையான வசனம் இது. இது உங்களுக்கு எங்கேயாவது வாசிச்சிருந்தா நினைவு இருந்தா மீண்டும் புதுப்பிச்சு கொள்ளுங்க. சகரியா 14:6 ஆறு ஏழு பாருங்க. இப்ப இந்த அதிகாரம் முழுக்க ஸ்டார்ட் பண்றது யாக்கோபு நிக்கெட்டு காலத்துல ஸ்டார்ட் பண்ற இந்த அதிகாரம். யாக்கோபு நிக்கெட்டு காலம் முடிஞ்சு தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரியாத தெரிகிற பாகம் ஸ்தாபிக்கப்பட்டு அந்த ராஜ்யத்துல உலகத்தின் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டு பரிபூர்ணப்படுவதைத்தான் இந்த தீர்க்க தரிசனம் பேசுது. பேசிட்டே இருக்கும் போது ஆறு ஏழு வசனங்களுடைய அர்த்தம் பாருங்க. ராஜ்யத்தினுடைய ஒரு அருமையான ஒரு ஒரு அம்சம், ஆயிரம் ஆண்டு அரசாட்சியினுடைய அருமையான அம்சம். ஜஸ்ட் இது இதுக்கு அர்த்தம் நாம யோசிக்கலாம். அந்நாளில் ஆயிரம் ஆண்டு அரசாட்சி, அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாய் இருக்கும். ராஜ்யம் பத்தி பேசும்போது, ஆயிரம் ஆண்டு அரசாட்சி பத்தி பேசும்போது இந்த வசனம் வரும். அந்நாளில் எப்படி இருக்கும்னா வெளிச்சம் இல்லாமல். ஆச்சரியமா, வெளிச்சம் இல்லாமல் ஆனா எப்படி இருக்கும்னா ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமா இருக்கும். அந்த ஒரு பாகத்தை விட்டுட்டு வாங்க, அது பகலும் அல்ல இரவும் அல்ல. ராஜ்யம் பத்தி பேசுறோம், இதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நமக்கு. ஏன் ராஜ்யம் பத்தி கன்ஃபியூஷன் வரும் போது இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் பார்க்கும் போது அப்படியே டார்ச்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க அது எப்படி இருக்குமாமா, அது வந்துட்டு மன்னிக்கணும், அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்துல என்ன ஆகும், வெளிச்சம். பாருங்க இது முழுக்க கோர்வை எடுத்துட்டு பாருங்க, ராஜ்யத்தினுடைய ஒரு அருமையான அம்சம் இருக்கு. என்னன்னா அந்நாளில் வெளிச்சம் இருக்காது, பிராக்கெட்ல சொன்னா அந்நாளில் முழுமையான வெளிச்சம் இருக்காது ராஜ்யத்தில். வேற எப்படி இருக்கும் அப்போ, அது நினைக்கணும், அது கொஞ்சம் பிரகாசம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பிரகாசம் கொஞ்சம் மப்பு. அப்படின்னா அந்த நாள் ராஜ்யம் கம்ப்ளீட் பிரைட்னஸ் இருக்காது, முன்னேற்றம் இருக்காது. வேற எப்படி இருக்கும், கொஞ்சம் பிரகாசம் கொஞ்சம் இருள், கொஞ்சம் பிரகாசம் கொஞ்சம் இருள், அப்புறம் என்ன ஆகும், ஆனா சாயங்காலம் ஆகும் போது என்ன ஆயிடும், வெளிச்சம் ஆயிடும். சார் பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நாள் எடுத்துட்டீங்கன்னா முழுக்க வெளிச்சம் இல்ல, கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் இருள், கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் இருள், இப்படித்தான் போகும். ஆனா இந்த நாள் முடிவடைகிற சாயங்காலம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வெளிச்சம். சார் ராஜ்யத்தினுடைய ஒரு அருமையான அம்சம் அங்க சொல்ற, இது எப்படி நம்ம அப்ளை பண்ணி புரிஞ்சுக்கலாம், ராஜ்யத்துல வெளிச்சம் கம்ப்ளீட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது கொஞ்சம் இருள் இருக்கு, கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் இருள். ஆனா அந்த ராஜ்யம் முடிவடையும் போது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வெளிச்சம். சோ இந்த பாயிண்டா நமக்கு ரொம்ப முக்கியம், ராஜ்யம் முடிவடையும் போதுதான் வசனம் சொல்றது கம்ப்ளீட் வெளிச்சம். சார் இந்த ராஜ்யம் பத்திர மற்ற எல்லா வசனங்களும் கூட இந்த கருத்து அருமையா அங்க பொருந்தது. ஆனா நம்ம தான் குழப்பிட்டு ராஜ்யம்னாவே கம்ப்ளீட் வெளிச்சம், கம்ப்ளீட் சமாதானம், கம்ப்ளீட் பூரணம், ஒரு வசனம் அப்படி காமிங்க. ஆனா நம்ம பார்க்கும்போது எல்லாம் ராஜ்யம் பத்தி பியூட்டிஃபுல்லா சொல்றோம். இந்த 1000 இயர் எடுத்தீங்கன்னா இதுதான் தன்மை. இந்த இடத்துல சொல்லும் போதே அழகா சொல்றாரு, அது முழுவதும் வெளிச்சம் இல்ல, கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் கொஞ்சம் இருள் இருக்கும், கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் இருள். என்ன அர்த்தம்னா ஏதாவது டாப் வருதுங்களா, கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப அருமையான ஆழமான பாயிண்ட். ஏன்னா ராஜ்யத்துல கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் இருள், முழுசும் வெளிச்சம் ஏன் சொல்ல முடியாதுன்னா ராஜ்யத்துல மனுக்கள் அங்க எப்படி உயிர்த்தெழுந்து வருவாங்கன்னா பேட்ச் பை பேட்ச். அப்ப முதல்ல எழுந்து வரவங்களுக்கு சத்தியமே போதிக்கப்பட்டு அவர்கள் வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டே இருப்பாங்க. செகண்ட் பேட்ச் வரும், செகண்ட் பேட்ச் எப்படி இருப்பாங்க? முதல் பேட்சோட கம்பேர் பண்ணிக்கோது. முதல் பேட்ச் வெளிச்சத்துக்குள்ள போயிட்டு இருப்பாங்க, செகண்ட் பேட்ச் வரும்போது செகண்ட் பேட்ச் எப்படி இருக்கும்? அட்டல் டார்க்னஸ் இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கும் ட்ரூத் அவங்களும் வெளிச்சத்துக்கு போயிட்டு இருப்பாங்க, அடுத்த பேட்ச் வரும், அவங்களும் என்ன ஆயிடுவாங்க. என்னன்னா இந்த ப்ராசஸ் தான் அவங்களுக்கு எங்க முழுக்க போயிட்டே இருக்கும். ராஜ்யம் முழுக்க இந்த ப்ராசஸ் போகும். ஒரு வேலை அந்த வஸ்திரத்தின்படி கடைசி 100 வருஷம் வரைக்கும் அந்த நிலைமை தான். ஏன்னா சொல்றாரு ஏதா 65 10 இல்ல 20 இல்ல ஒரு ஒருத்தருக்கு எவ்வளவு வருஷம் கொடுக்கறாரு? 100 வருஷம் கொடுக்கறது கம்பல்சரியா இருக்கிறதுனால ஒருவேளை கடைசியா உயிர்த்தெழுந்து வரவரு 1000 வருஷம் முடியிருக்கோம், 100 வருஷத்துக்கு முன்னாடி உயிர்த்தெழுந்து வந்துடணும். அதுக்கு மேல உயிர்த்தெழுந்து ப்ராசஸ் போறதுக்கு ஆயிட்டிருக்காரு. என்னன்னா இந்த மாதிரி உயிர்த்தெழுதல் அப்படி ஒரு அவனே தனித்தன் வரிசையில வந்துட்டு இருக்கனால முதல் வரிசையில வந்தவர்கள் வெளிச்சத்துக்குள்ள போயிட்டு இருப்பாங்க, நடத்தப்பட்டு இருப்பாங்க. அப்ப அது வெளிச்சம் மாதிரி இருக்கும். ஆனா அடுத்த வரிசையில வராது வரப்போ அது அட்டர் டார்க்னஸ்ல இருப்பாங்க. இவர்களும் மறுபடியும் வெளிச்சத்துக்கு போகும்போது அடுத்த வரிசை இப்படியாக. அதுதான் சொல்றாரு கம்ப்ளீட்டா எல்லோரும் ஒரே தருணத்துல ஒரே விதமான சத்திய வெளிச்சத்துல இருப்பாங்க, அறிவுல இருப்பாங்க. நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி இருக்காது. கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் இருக்கும். ஆனா என்ன சொன்னாருன்னா அந்த நாளின் சாயங்காலத்துல என்ன உண்டாயிடும், ரொம்ப பியூட்டி. அப்போ 1000 வருஷ சாட்சி கம்ப்ளீட் ஆகும் போது பாத்தீங்கன்னா கிளியா சொல்றாரு முழுக்கா வெளிச்சம் அப்படின்னா எல்லா ஜனங்களுமே சத்தியத்துக்குள்ள வழிநடத்தப்பட்டு அந்த அறிவை பெற்று பூர்ணராக்கப்பட்டு இருப்பாங்க. சோ இது ரொம்ப ஒரு அருமையான கருத்து இந்த வசனம் பத்தி நமக்கு. இப்படியாகத்தான் அந்த பூமி மீட்கப்பட்டு மனுக்குளம் மீட்கப்பட்டு மனுக்குளம் பரிபூர்ணத்துக்கு வழிநடத்தப்படுவாங்க எல்லோரும். இவ்விதமாக இந்த பூமியும் மனுக்குளமும் அங்க மகிமைப்படுத்தப்படும். நெக்ஸ்ட் அந்த 8-9 வசனங்கள் வாசிக்கிறோம் இல்லைங்களா.
அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய்
அரசாட்சி சொல்லும் பொழுது அது அந்த ராஜ்யத்துல கொடுக்கப்படுகிற சத்தியம் போதனைகள் மனுக்குலத்துக்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாது வழிநடத்தப்படும். ஆனா பாருங்க இந்த பிக்சர் கூட பேசிக் கிளாஸ்ல நாம ஒரு சப்ஜெக்ட்ல இருப்போம், 1000 ஆண்டு அரசாட்சியில இந்த மாதிரி ஜீவ தண்ணி சத்தியம் கொடுக்கப்படுது. சாப்டர் ஞாபகத்துக்கு வருதுங்களா? வந்துச்சுன்னா நமக்கு யோர்தான் நதியில, யோர்தான் நதி எர்மோன் துவங்கி அந்த சவக்கடல்ல முடிஞ்சிடுது. அது குறிக்கிறது முதலாம் இரண்டாம் உலகத்தின் அனுபவங்கள். ஆனா மூன்றாம் உலகத்துல அந்த சவக்கடல் நிலைமை மறிச்ச நிலைமைக்கு போயிட்ட மனுக்குலத்துக்கு தேவன் என்ன செய்யறாருன்னு பார்த்தா அப்படியே தீர்க்க தரிசனம் போகும். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் அங்கிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் தீர்க்க தரிசனம் போனா எசேக்கியேல்ல ஒரு நதி புறப்பட்டு சிங்காசனத்திலிருந்து போகும். நான் நடந்தேன் 1000 நடந்தேன், அப்புறம் ஒரு 1000 மூலம் நடந்தேன். சோ அந்த நதி அங்கேயும் பார்த்தா தேவனுடைய ராஜ்யத்துல அந்த சத்தியம் எப்படி படிப்படியாக அது அசத்திய அறிவு பெருகும் என்பது பத்தி சொல்றார். புதிய ஏற்பாடு வெளிப்படுத்துற விசேஷத்துல கூட அந்த ஜீவ தண்ணீர் ரெண்டு பக்கமும் விருட்சங்கள். சோ அதே ஒரு கான்செப்ட் இங்கே கூட அங்க சொல்றது அங்க ஒரு நதி வரும், அந்த அந்த பள்ளத்தாக்குல ஒரு நதி போகும். சோ அருமையா இந்த பிக்சர் அங்க சொல்றார். எப்படி தேவன் இந்த பூமியை மகிமைப்படுத்துவார், அவர் ராஜ்யம் அதன் மூலம் அவருடைய ஆளுகை இங்கு ஸ்தாபிக்கப்படும். அப்ப ரெண்டு பாகம் இருக்கும் ராஜ்யத்துல, கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரிகிற பாகம். ரெண்டு பாகத்தின் மூலம் அந்த நீதியின் சூரியனை உதிச்சு அந்த ஜனங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வருவாங்க, அவர்கள் சத்தியத்துக்குள்ள பிரிக்கப்படுவாங்க, பூமியும் பரிபூர்ணத்துக்கு நோக்கி அங்க கடந்து போகும். இப்படியாக போய் 1000 ஆண்டு அரசாட்சியின் முடிவில் அந்த ஆசீர்வாதம் அங்க நிரம்பி வழியும் என்று நாம் அங்க பாக்குறோம். கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாம், என்ன ஆகும்? 14:21
எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்.
ஆமா, சோ அந்த முடிவில் பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால நிரம்பி இருக்கும் என்று என் ஜீவனை கொண்டு நான் அங்கு சொல்லுகிறேன். சகோதர சகோதரி, சோ இது பூமியை தேவன் மகிமைப்படுத்துகிற விதம், அவருடைய ராஜ்யத்துல அவர் செய்வார் என்பது பற்றி இந்த பாடத்துல சொல்லி அங்க முடிக்கிறார். இதன் மூலம் தேவனுடைய பெரிய கிருபையில படிப்பதுக்கு புரிஞ்சு கொள்வதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு வால்யம் தேவன் நமக்கு நம்ம திறனுக்கு தக்க முடிப்பதுக்கு கிருபை செய்திருக்கிறார். கண்டிப்பா இதுல பர்சனல் ஸ்டடி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தீர்க்க தரிசனங்களுக்கு ராஜ்யங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு சகோதர சகோதரிகளை இதன் மூலம் எவ்விதமாக இந்த இரண்டாம் உலகம் அதன் மீது அதன் மீதான அந்த நியாய தீர்ப்பு வரும் பொழுது அதனுடைய அமைப்புகள், அந்த அமைப்புகள்ல தேவனுக்கு விரோதமா செயல்பட்டுட்ட அனைத்து ஜனங்களும் நியாயம் தீர்க்கப்பட்டு அந்த அமைப்புகள் அழிக்கப்படும். அப்படி அழிக்கப்பட்டு அது இருந்த இடத்துல தேவன் மீண்டும் தமது அந்த ஆளுகையை அவருடைய ராஜ்யத்தின் மூலம் ஸ்தாபிப்பார் என்பது பற்றி நாம் அங்க பார்த்திருக்கிறோம், முடிச்சிருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட படிப்பு சமயங்கள்ல நீங்க இந்த வால்யூம்க்கு கவனம் கொடுக்கும் போது கண்டிப்பா இது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். பர்சனலா நாம இது படிக்கும் போது நமக்கு அதுதான் தெரிஞ்சுட்டு தீர்க்க தரிசனங்கள், இந்த உலகத்தின் முடிவு சம்பந்தப்பட்ட காரியங்கள், இதுக்கெல்லாம் கொஞ்சம் மனக்கண்கள் ரொம்ப பிரகாசிக்கப்படும். நெக்ஸ்ட் கடந்த ஒரு 2 மாசமா நாம பர்சனலா பார்க்கிறோம். இது கடைசி 3 பாடங்கள், ரொம்ப அருமையான பாடங்கள். கிறிஸ்துவின் செகண்ட் கம்மிங், அப்புறம் இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறது, அது பூர்ணம் அடைகிறது. இந்த 3 விஷயங்களை குறித்து அருமையான கருத்துக்களை சகோதரர் இந்த கடைசி 3 பாகத்துல சொல்லிருக்கிறார். ஒருவேளை ஒரு பர்சனல் ஸ்டடி நீங்க பண்ணி அந்த நோட்ஸ் எடுத்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். இது சம்பந்தமான சந்தேகங்கள் அந்த வகையில இது ரொம்ப பலப்படுத்தக்கூடிய பாடங்கள். சரி, தேவன் ரொம்ப கிருபையா கடந்த 1 வருடம் முழுக்க நமக்கு இந்த ஒரு ஸ்டடி எடுக்க உதவி செய்தா நன்றி செலுத்திட்டு அடுத்த வாரத்திலிருந்து மீண்டும் தேவன் நம்மை போஷிக்க அவர் தெரிந்து கொண்ட தலைப்புக்குள்ள நாம கடந்து செல்லுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளையும் நம்மையும் ஆசீர்வதிப்பார்கள். அமேன்.